ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக இசை சொற்பொழிவு. தலைப்பு: திருப்புகழில் ஆடல் வல்லான். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது இசை பேருரை பகுதி 1. வழங்குபவர் சித்ராமூர்த்தி மற்றும் குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
எங்கும் நிறைந்தவரும், எல்லாம் அறிந்தவரும், கருணை நிறைந்தவனும், இன்பமயமாக விளங்குபவனும், தன் ஆடல் தோற்றத்தால் அனைவரையும் மயக்கும், ஆட்டி வைக்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவனை வணங்கி, இன்றைய தலைப்பு திருப்புகழில் ஆடல் வல்லான். ஆடவல்லான் என்பது வெகுகாலம் முன்னே மகாபிரிவா அவர்கள் சொன்னது. இப்பொழுது நம்முடைய கோவில்களில் ஆடல் வல்லான் என்று எழுதப்பட்டு விளங்குகிறது. கரிபுராரி காமாரி, திரிபுராரி தீயாடி, கைலையாடி காபாலி, கழையோனி கரவுதாசனாசாரி, பரசுபாணி பானாடி, கணமுடாடி காயோகி சிவயோகி, பரமயோகி மாயோகி, பரிஹரா ஜடாசூடி, பகருணாத மா ஞானி, பசு ஏரி பரதமாடி கானாடி, பர வயோதிகாதீத வயோதிகாதீத பிறப்பிலி இறப்பிலி என்ற பெருமையுடைய பர வயோதிகாதீத, அப்படிப்பட்டவருடைய பரமஞான ஊர்பூத அருள் ஆயோ என்று தேவார மூவருக்கும் இணையாகவும் அணிவாசகருக்கு இணையாகவும் சிவபெருமானை போற்றுபவர் நமது அருணகிரிநாதர். இந்த உலகத்தை படைத்த இறைவன் ஐந்தொழில் கூத்துக்களை ஓயாது நடத்தி கொண்டிருக்கிறான். ஐந்தொழில் நமக்கு தெரியும், படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். கையில் உள்ள துடி படைத்தலை குறிக்கிறது, அவயஹஸ்தம் காத்தலை குறிக்கிறது, கையில் ஏற்றியுள்ள அந்த தீச்சுடர் அழித்தலை குறிக்கிறது, மிக முக்கியமாக அருளலை குறிப்பது அவனது தூக்கிய திருவடி. தூக்கிய திருவடி என்றால் அவனுடைய ஞான சக்தி, அது குஞ்சித பாதம். அது கேட்கும் போது இவர் அழகா இருக்கும். அதை உற்று பார்த்தேன்னா காலில் போட்டிருப்பான். இந்த நடராஜ சபைகள்ல நீங்க பார்த்தேன்னா அந்த குஞ்சித பாதம் அழகா ஒரு சின்ன அதே மாதிரி அந்த வெட்டிவே அது மாதிரி பண்றா இல்லையா, இயற்கையான அந்த சாமான் எல்லாம் போட்டு காலில் அழகா தொங்கின்னு இருக்கும் குஞ்சித பாதம். அப்படி பார்த்தாலே ஒரு ஆசை, அந்த பாதத்தை அப்படியே பற்றின்னு அப்படியே போயிட மாட்டோமா அப்படின்ட்டு. குஞ்சித பாதம். மறைத்தல், மறைத்தல் தொழில் தான். காலின் கீழ் முயலகனை அழித்து வைத்துக் கொண்டிருக்கிறார், அது கிரியாசக்தி. இந்த வலப்பாதம் அழுங்கிய பாதம் கிரியாசக்தி. மறைத்தல் என்பது மும்மலங்களையும் நம்மை அண்ட விடாமல் அணுக விடாமல் காப்பது. அதற்காக அந்த முயலகன் காலின் கீழ் அவர் அழித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். சபையில் ஆடுபவன் சபாநாயகன், சபைக்கு தலைவன் சபாபதி. என்ன இருந்தாலும் நம்ம தமிழ்ல ஒரு அழகா ஒரு பெயர் வேண்டாமா அப்படின்னு பார்க்கும்போது ஆடல் வல்லான் மிக அழகான பெயர். ஆடல் வல்லான் என்ற பெயரை கேட்கும் போதே நமக்கு எல்லாம் கண்முன் அவனுடைய தாண்டவங்கள் விரிகின்றன. துரதிருஷ்டவசமாக நம்ம திரைப்படங்களும் சரி, மற்ற சில நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த உக்ர தாண்டவத்தை தான் காட்டுகிறார்கள். சிவன் என்றால் உக்ர தாண்டவம், சிவ தாண்டவம் என்ன, யாரா கோச்சுனா கூட சிவதாண்டவம் ஆடுறே அப்படின். அப்படி இல்லவே தாண்டவம் என்பது பின்னால பேசி பேசி அந்த மாதிரி பழகி போச்சு. அந்த ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார், சாங்கரி பாடியிட ஓங்கிய ஞான சுக தாண்டவம். கால் மாறி ஆடுகிறார் பக்தனுக்காக, உக்ர தாண்டவமா இருக்க முடியுமா? இப்படி பல இடங்களில் படைத்தல் காத்தல் அதெல்லாம் செய்யும் பொழுது ஆனந்த தாண்டவம் ஆயிற்றே. இது காஸ்மிக் டான்ஸ் அது இது எதையெல்லாமோ சொல்லி வெளிநாட்டவர்கள் வந்து நமக்கு சொல்ல வேண்டிய நிலையில் நாம் இல்லை, நாம் இருக்க கூடாது. வெளிநாட்டவர்களை மேற்கோள் காட்டி இருக்க வேண்டிய நிலைமை நமக்கு கிடையாது. ஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர், மாணிக்க வாசகர், ஆதிசங்கரர் இவர்கள் எல்லாம் சொல்லாதியா புதுசா கண்டுபிடிச்சு சொல்றார். ஒன்னே ஒண்ணு, சமஸ்கிருதத்திலே தமிழ்லயே இருக்கு, நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் அடிமை மோகம் நமக்கு போகல, அது அவ்வளவுதான், மொழிதான். அது இன்னும் புதுசா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளவு நம்ம நூல்கள்ல இருக்கு. திருப்புகழ் நண்பர்களுக்கு குறிப்பாக சிவபெருமானின் பல்வேறு முகங்களை காட்டி கொடுப்பவர் அருணகிரிநாதர். அந்த சிவானந்த லகரியில் மூழ்கி பக்தி பரவசத்துடன் அவருடைய அழகு, வீரம், காருண்யம், கால்மாறி ஆடிய அந்த அழகு, ஆடல் அழகு, பொதுவாக சொல்லலாம் ஆடல் அழகு, மௌன உபதேசம், இப்படி எல்லா விதமான முகங்களையும் நமக்கு காட்டி கொடுக்கிறார் அருணகிரிநாதர். அந்த பெரிசூடிய பெருமானுக்கு அந்த மன்றாடி, மன்றுள் ஆடுபவன் மன்றாடி, அந்த மன்றாடிக்கு உகந்த இந்த சிவராத்திரி நாளில் நாம் இப்பொழுது அந்த கருத்துக்களை, ஆடல் வல்லான் என்ற தலைப்பிற்கு ஏற்ற கருத்துக்களை உடைய சில நிகழ்ச்சிகளையும் அந்த நடனங்களை பற்றியும் பார்க்கலாம். ஆடல் வல்லான் என்று கேட்கும் போதே முழு விளக்கமாக திருச்செந்தூர் பாடல் ஒன்று இருக்கிறது. குமுதபதி பதிராமுக்கு சிந்த சிந்த, சரண பரிபுர சுருதி கொஞ்ச கொஞ்ச, குடிகஜனை பௌரி தொங்க தொங்க பங்கில் கொடியாழ குலதழினி அசைய இசை பொங்க பொங்க கழல் அதிர டெகு டெகு டெங்கட் டெங்கட் தொகு குகுகு தொகு குகுகு தொங்க தொங்க தொகுதீதோ திமிதமென முழவலி முழங்க செங்கை தமருவம் அது அதிர் ஜதியோடு அன்பர்க்கு இன்பத்திரமுதவும் பரதகுரு. குமுதபதி வகையில் அமுது சிந்துகின்றது. குமுதபதி யாரு? பூர்ணச்சந்திரன், ஆம்பல் மலரின் நாயகன். அவன் ஆடும் பொழுது அமுது சிந்துகிறது. இவர் என்ன, தலையில ஒரு சின்ன பிளவு தானே வச்சிருக்கார், ஒரு வில்லன், அதுல இருந்து ஒரு சின்ன பகுதி தான் இவர் வச்சிருந்திருக்கார் தலையில, அதுவும் சிந்துக, அதுல இருந்தும் அமுதம் சிந்துகிறது. அமுதம் எப்பொழுது சிந்தும்? அது நிரம்பி நிரம்பி வழியும் போது தானே சிந்துகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி கொண்டு அந்த அமுதம் சிந்த சிந்த சிவபெருமான் நடனமாடுகின்றான். குமுதபதி வகையில் அமுது சிந்த சிந்த சரண பரிபுர சுருதி கொஞ்சம் கொஞ்சம் ஆடுகின்றான். சரணங்களில் நூபுரத்தை அணிந்திருக்கிறான். அந்த நூபுரம் எல்லாம் கொஞ்சுகின்றனவாம். அப்படி கொஞ்சுகின்றது என்னது? வேத கோஷங்கள். சாம வேதத்தை அளித்தவன் அல்லவா? அந்த வேத கோஷங்கள் கொஞ்சுகின்றனவாம். கொஞ்சம் கொஞ்சம் முருகன் சிவபெருமான் ஆடுகின்றான். குடில ஜாடை பௌரி தொங்க உக்ர தாண்டவம் ஆடும் பொழுது அப்படி வீசி சுழண்டு சுழண்டு அவனுடைய ஜடாவாரம் முடி அவிழ்ந்து தொங்கிறது. ஆனந்த தாண்டவத்தில் பாருங்கள், ஆனந்த தாண்டவ கோலத்தை பார்த்தோம்னா தெரியும், அழகா முடி ரெண்டு பக்கமும் பறந்திருக்கும். அந்த காட்சியை நினைக்கும் போதே மனசில் ஒரு இன்பம் இருக்கு. அப்படிப்பட்ட நிலை. குடில ஜாடை பௌரி தொங்க பங்கில் கொடியாட. பங்கில் கொடியாடும் போது உக்ர தாண்டவமா பங்கில் பாது பாடுற ரத்தன ஹரீஸ்வரராக ஆடுகிறார். உமையை அருகில் வைத்துக் கொண்டு ஆடுகிறார். கொடியாட கழல் அதிர குலதடி குலதடி நீ அசைக இசை பொங்க பொங்க. குலதடி நீ யாரு? கங்கை. கங்கை என்ற அந்த மங்கை தலையில் சொல்லியிருக்கிறார். அவள் அந்த மாதிரி அவர் ஆடும் பொழுது வெள்ளம் வெள்ளமா பொங்கி வழிய வேண்டும். என்ன சொல்றார் அருணகிரிநாதர்? இசை பொங்க பொங்க அப்படிங்கிறார். அதிலிருந்து சாமகானம் பிறக்கிறது. குலதடி நீ அசைய இசை பொங்க பொங்க கடல் அதிர்கிறது. கடல் அதிர ஆடுகின்றார். திமிதமென முழவலி முழங்க ஆடுகின்றான். அந்த தாளத்தை பார்த்தோம். ஒரு தாளத்தை பற்றின விவரம் எல்லாம் தெரியாத யாராவது இந்த தாளத்தை அப்படி கண்ட்ரோல் பண்ணி பாட முடியுமா? அதை நினைக்கும் போதே அவனை பற்றிய ஏராளமான கட்டுக்கதைகளை நாம் அப்பொழுது தூக்கி எறிந்து விட வேண்டும். கடல் அதிர டெங்கு டெங்கு டெங்கட் டெங்கட் தொகு உகுகு தொகு உகு தொங்க தொங்க தொகுதியோ திமிதம் என முழவலி உழங்க செங்கை செவ்விய கைகளில் செங்கை தமருவம் அது அதிர் ஜதியோடு அன்பருக்கு இன்பத்திரம் உதவுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை. நிறைய இந்த மாதிரி அவர் பாடியிருக்கார். இது இந்த குறிப்பிட்ட பாடல் என்னமோ எனக்கு மனசுல பட்டது. ஆடல்கள் தான் என்பதற்கு ஒரு முழு விளக்கம் அது. எங்கேயுமே போக வேண்டாம். இப்படியாக அவர் அருணகிரிநாதர் கிட்டத்தட்ட அவருடைய அந்த புற நூலை நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 27 விதமான நடனங்களை பற்றி பாடியிருக்கிறார். 27 நிகழ்ச்சிகள் எப்போதெல்லாம் அவர் நடனம் ஆடினார் தேடி பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும். அதுல நமக்கு மனசுக்கு ரொம்ப உகந்ததா ஒண்ணு வரும். ஏன்னா நம்மள மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவர் ஆடி காமிச்சாராம். அதனால அந்த காட்சிதான் நமக்கு வரும். அத ஒரு விராலி மலைப்பாடல சொல்றார். ஏராளம் ஆட கூட மதுரையில் கால் மாறி ஆடும் இறையவன் அப்படின்னு ஒரு குறிப்பு தான் கொடுப்பார். அதுல இருந்து நம்ம புராணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். திரு ஆலவாயுடையார் புராணத்திலே அதை பத்தி குறிப்பு கொடுத்திருக்கு. அது நமக்கு சுருக்கமா பார்த்தா கூட நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அது ராஜசேகரன் என்ற பாண்டிய அரசன் அவனுக்கு சோமசுந்தரன் எடுத்து ஆறாத காதல் பக்தி என்ன சொல்றதுன்னே தெரியாது. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அழாவது போல அப்படி இல்லை, அப்படி ஒரு பக்தி நிலைமையை உடையவன் அவனுக்கு. அப்படியே 64 கலை வல்லான்னு ஒரு பட்டம் எல்லாம் இருக்கு. இருந்தா கூட அவனுக்கு ஒரு குறை, நடனம் மட்டும் அவன் கத்துக்கல. அந்த நடனம் ஏன் கத்துக்கல? அவன் 63 படிச்சவனுக்கு 64வது படிக்க முடியாதா? 64வது அந்த கலை ஏன் கற்றுக்கொள்ளவில்லை? எம்பெருமான் இந்த உலகத்தை உயிரிக்கும் பொருட்டு ஆன்மாக்களை காக்கும் பொருட்டு ஆடிய கூத்து அல்லவா அது, அதை நான் ஆடலாமா என்று அவன் மனதுக்கு பட்டுவிட்டது. அப்படி அதையும் தண்ணி ஒன்னா நினைச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி அவர் ஆடிட்டார். அந்த நிலைமையில அவர் எவ்வளவு மேல இருக்கார், நான் எங்க இருக்கேன், நான் ஆடலாமா அந்த கூத்த, அதனால அவன் கத்துக்கல. ஆனா சோழ அரசனுடைய தூதன் ஒருத்தன் ஒரு நாளைக்கு வந்தான். போற போக்குல அவர் உண்டத்துக்கு போட்டான், உங்களுக்கு இந்த பெயர் லயத்தில் உங்களுக்கு இந்த பெயர் சூட் ஆகாது, 64 கலைகள்லாம் என்பது உங்களுக்கு உரியதல்ல. ஏன்? எங்கள் சோழ அரசன் அவன் 64 கலைகளையும் கற்றவன், எண் கலைகள்லான் என்ற பட்டப்பெயர் அவனுக்கு உண்டு, அவனுக்கே உரியது. ஏன்னா அவனுக்கு நடனம் தெரியும். அதனால இதை கேட்டானவர்கள் இவனுக்கு ஒரே பதட்டமா போச்சு. இவன் நம்ம இதுக்காகவாது படிச்சாகணும், விடிய விடிய படிக்கிறான், ஏதோ சாதாரண டான்ஸ் ஆடினா போறாதா? புஜங்க லலிதம், புஜங்க நடனம். புஜங்கம்னா பாம்பு, சுப்பிரமணிய புஜங்கம் நம்ம கேட்கணும் இல்லையா? அந்த பாம்பு நெழுகின்றதை பார்த்து விட்டு அந்த நடையில் அவர் அந்த நூலை ஏற்றினார். அப்படின்னு அந்த புஜங்க லலிதத்தை அவன் ஆட பார்க்கிறான். காலா உடம்பா எல்லாம் அங்கம் அங்கமாக அவனுக்கு நோவெடுக்கிறது. அப்படியே ஓடனான்.
வேலாயுதம் Thank you. சிவனின் திருவிளையாடல் புராணத்தில் இந்த நிகழ்ச்சி சற்று வித்தியாசமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. சிவராத்திரி தினத்தன்று பாண்டியன் சோமசுந்தரின் சன்னதிக்கு சென்றான். சென்று தன்னுடைய வாளை குப்புற வைத்துவிட்டு, நீ இன்று காலி மாறி ஆடாவிட்டால் நான் இதில் குப்புற விழுந்து என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று கூறியவுடனே சிவபெருமான் அவனுக்கு காலை மாற்றி ஆட்டி அந்த புதுமை கூத்தை ஆடி காட்டினார் என்று பரஞ்சோதி முனிவர் கூறுகிறார். எப்படி இருந்தால் என்ன, நமக்கு வெள்ளி அம்பலத்தில் கால் மாறி ஆடிய கற்பகமே என்றுதான் அவனை போற்ற தோன்றுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஒரு கதிர்காம பாடல். இந்த பாடலில் மூன்று நிகழ்ச்சிகள் விளக்கப்பட்டுள்ளன. வீரட்ட செயல்கள் என்று கூறுவார்கள் அல்லவா, எட்டு நிகழ்ச்சிகள், அவற்றில் மூன்று இந்த பாடலில் வருகிறது. புறத்தார் வரத்தார் சரச்சேகரத்தார் பொறத்தான் எதிர்த்தே வருபோது பொறுத்தார் பறித்தார் சிரித்தார் எதிர் எரித்தார் நுதர் பார்வையிலே அப்படிங்கிற இடம் முப்புற தாண்டவத்தை பத்தி வருது. பொறுத்தார்னு ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியும் இந்த முப்புறங்களை எரித்த கதை நம் கைத்தல மெருகனிலே வந்துடுறது. முப்புறம் எரி செய்த அச்சிவன் திரிபுரம் அதனை ஒரு நொடி அதனில் எரிசெய்தருளிய சிவன் வாழ்வே. நிறைய பாடல்களை முப்புறம் எரித்தது பற்றி வருகிறது. தாரகாட்சன் வித்யுன்மாலி கமலாட்சன் இந்த மூன்று அசுரர்கள் தங்களுடைய பறக்கும் கோட்டைகளை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக போவார்கள். அவற்றில் உள்ளே நிறைய அசுரர்கள் இருப்பா, அவ என்ன பண்ணுவா, சரச்சேகரத்தார் நிறைய சரங்களை சேர்த்து வச்சு மாறியா பொழியணும் அந்த சரம் அந்த மாதிரி உள்ள வச்சுருப்பா. வரத்தார் அவர்கள் சிவனுடைய வரத்தை நிறைய பெற்றவர்கள் அந்த மூன்று அசுரர்களும். ஆனாலும் இந்த உள்ளே இருக்கிறவ என்ன பண்ணுவான், அங்கங்க இறங்கி போய் அராஜக செயல்களில் ஈடுபடுவார்கள். எப்பொழுதும் போல சிவபெருமானை தேவர்கள் தஞ்சமடைகிறார்கள். இவரை எப்படியாவது அடக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி, சுவாமி பார்த்தார் வரங்களை எல்லாம் பெற்றவர் அல்லவா, பொறுத்தார் என்று ரொம்ப அழகாக இந்த இடத்துல கொடுத்திருக்கார். பொறுத்தார் எப்படியாவது இவா திருந்துவா, இல்லாட்ட தன் செயலுக்கு வருந்துவார்கள், இவா அந்த மாதிரி செய்ய மாட்டா. சர்வேஸ்வரன் மீதே சரமாரி பொழிகின்ற ஒரு எல்லை மீறல், ஒரு மடமை, ஒரு அறியாமை, ஒரு ஆணவம், அகந்தை, என்ன வேண்டாம் சொல்லாத அந்த மாதிரி இருக்கும்போது சுவாமி வந்து பாக்கிறார். சரி, பொறுத்து பார்த்தார், திருந்தோம் இல்லை வருந்தோம் இல்லை, சரி இதுதான் நேரம் என்று பறித்தார். போர்க்கோலம் பூண்டுகிறார். பூண்ட உடனே சிரித்தார் என்று கூறுகிறார். ஏனென்றால் அந்த தேராக அமைந்துள்ள அத்தனை பேரும் நான் தான் என்று முப்புறத்தை எரிக்கப் போகிறேன் என்று நினைத்து விட்டார்கள் ஒரு க்ஷணம் மனதில். சக்கரங்களாக உள்ள சந்திர சூரியர்களாகட்டும், தேர் பாகனாக இருக்கும் பிரம்மனாகட்டும், அந்த அம்பாக விளங்கும் திருமாலாகட்டும், அது நுனியில் உள்ள அந்த அக்னியாகட்டும், எல்லாரும் நாங்கள் தான் இந்த முப்புறத்தை எரிக்க போறோம் அப்படின்னு ஒரு இருமாப்பின் வந்ததுடன் சுவாமி சிரித்தார் எரித்தார். இந்த நிகழ்ச்சி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா இந்த வந்து இத எவ்வளவு அழகா நுதல் விழி கூத்து அப்படின்னு சொல்றார். நுதல் விழி, நெற்றிக்கண், நெற்றிக்கண்ணை திறந்து அதிலிருந்து அவர் நெருப்பு வந்து எரிந்தது இல்லையா, அதனால இது நுதல் விழி கூத்து என்று கூறுவார்கள். திரிபுர தாண்டவம் என்றும் கூறுவார்கள். இது அழகா சிலப்பதிகாரத்திலேயே ஒரு குறிப்பு வருது. இத பத்தி என்னன்னா, தேர் முன் நின்ற திசைமுகன் காண ஆடிய வியன் பாண்டரங்கம் அப்படிங்கிற பாண்டரங்கம். பாண்டம்ங்கிறது இந்த முப்புறர்களையும் எரித்து வெண் சாம்பல் பூத்து இருக்கு இல்லையா அந்த காட்டுல, அந்த இடத்துல தேரை நிறுத்தி அதன் தட்டின் மேல் ஏறி சுவாமி நடமாடுகிறார். அதுதான் திரிபுர தாண்டவம், அதுதான் முதல் விழி கூத்து. ஏராளமான கூத்துக்களை ஆடியிருக்கிறார். இது ரொம்ப குறிப்பாக நாம நிறைய பாடல்களை இதை அருணகிரிநாதர் சொல்றாருன்னா அதுக்கு ஒரு உள் அர்த்தம் என்ன இருக்கும் நம்ம பார்க்கணும். இந்த முப்புறங்கள் தான் மும்மலங்களை காட்டுகின்றன, மும்மலங்களை எரிப்பார் சுவாமி. அதனால திருமூலர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார், அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள். சும்மா நம்ம ஒரு கதை மாதிரி முப்புறம் வந்தா அதை சுவாமி எரிச்சார் அதோடு நிறுத்திடுவோம், அதுக்கப்புறம் மேல் கொண்டு அந்த உள்கரத்தை நாம் ஆராய வேண்டும். அதுதான் இந்த கதையும் இந்த இசை பேருரையாக அதை நடத்தும் பொழுது நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதோடு கூட சேர்ந்து ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கும். அந்த என்லைட் ஆரோம்ல நம்ம, அதுதான் முக்கியம். உட்கரத்தை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனை நாளும் பாடிட்டு இருக்கோம் இல்லையா, உட்கருத்து என்ன, நம்ம ஆழமா போகும் பொழுது அந்த மும்மலங்கள் தான் முப்புறங்கள். அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறமேதமை யார் அறிவாரே. உலகா திருமூலர் சொல்லியிருக்காரத அந்த அதுதான் முதல் விழி கூத்து, திரிபுர தாண்டவம், பாண்டரங்கம் இந்த பெயர்களால் அறியப்படுகிறது. ஆடல் வல்லான் பல கூத்துகளை 108 கூத்துகளை ஏற்றியிருக்கிறார். தானாக உந்து ஆடியவை 48, தேவியுடன் சேர்ந்து ஆடியவை 36, தேவர்கள் காண ஆடியது 12, இப்படி கணக்கு வர போட்டிருக்கு ஆராய்ச்சி. திருமாலுடன் ஆடியது 9, முருகனுடன் ஆடியது 3. வீட்டுல போய் கணக்கு பண்ணி பார்க்கணும், சரியாதான் இருந்ததுன்னு. 108 கூத்துக்களை அவ்வளவு அழகா விவரிச்சிருக்கா எல்லாரும். அது எவ்வளவு எவ்வளவு தூரம் ஒர்க் பண்றான்னு பாருங்களேன். ஏதோ மேலோட்டமா படிச்சுட்டு போயிடலாம், பேசிட்டும் போயிடலாம். ஆனா அந்த அதை படிக்கும்பொழுது ரொம்ப ஒரு அதிசயமா இருக்கு. இதே மாதிரி அந்த பாட்டுல அடுத்ததாக இன்னொரு ஒரு நிகழ்ச்சி, அதே மாதிரி வீரட்ட நிகழ்ச்சி தான், அதுவும் வருகிறது. அதில் அது வந்து களிற்றுரி என்ற கூத்து வகையை சேர்ந்தது. களிறு என்றால் யானை, உரி என்றால் உரிப்பது. தாருகாவனத்து ரிஷிகள் யானையை ஏவுகிறார்கள் சிவபெருமான் மேல். எத்தனையோ வரங்களை பெற்றவர்கள் ஒரு சின்ன விஷயத்துக்காக கோச்சுண்டு, இவர் வந்து எங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் மயக்கினார் என்று தவறாக புரிந்து கொண்டு அந்த பிட்சாடனராக வந்தவரை அவர் மீது எப்படியாவது தாக்குதல் நடத்தணும்னு அபிசார வேள்வி பண்றார். உத்தமமான வேள்வி வந்து உலக நலனுக்காக பண்ணுவது, மத்தியமமான வேள்வி வந்து என் சொந்த நலனுக்காக நான் பண்ணுவது, ஆபிசார வேள்வி என்பது ரொம்பவே மோசமான, எல்லாரையும் எதிரிகளை எல்லாம் அழித்து விடு, எல்லாரையும் அழித்துடு, எனக்கு பிடிக்கலையா அவள் அழிச்சுடு, அதுக்காக ஒரு ஆபிசார ஹோமம். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது யானையை ஏவுகிறார்கள். அந்த யானை எப்படிப்பட்டது? அது அஜ்ஞானமே வடிவானது. அந்த ஐம்புல சேட்டை அப்படின்னு ஐம்புல சேட்டைகள், அந்த ஐம்புலன்களும் சேட்டை பண்றது நம்மள. எவ்வளவு அந்த வார்த்தையை வந்து நம்ம ஏதோ ஒரு சாதாரண கொலோக்கியலா ஒரு நினைச்சுக்கிறோம் இல்லையா, ஐம்புல சேட்டைகள்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அந்த ஐம்புலங்கள் படுத்துற பாடு அதான் ஐம்புல சேட்டைகள். இதுக்கெல்லாம் காரணமாக தன் வடிவமானது, மாயை வடிவமானது, பெரிய உருவமுடையது. அந்த யானை இவ வரும்பொழுது சிவபெருமான் அதை மதம் பிடிக்க வைத்து விடுகிறார். அந்த யானை யாரால் தான் ஏவப்பட்டோம், யார் மீது ஏவப்பட்டோம் என்பதை அதுக்கு தெரியாம போயிடும் இந்த யானைக்கு. அதனால என்ன, அது யானை வந்து முனிவர்கள் மேலே வந்து பாயும் பொழுது சிவபெருமான் அவர்கள் தஞ்சமடைகிறார்கள். சிவபெருமான் அந்த யானையை உரித்து கொண்டு ஒரு குழந்தை வடிவில் அந்த யானைக்குள் சென்று விடுகிறார். ஒரு சன நேரம் உலகம் இருண்டு விட்டது, சந்திர சூரியர்கள் மறைந்து விட்டனர். பார்வதி அஞ்சு நடுங்குகிறாள். அவளுடைய அந்த நடுக்கத்தை உணர்ந்த சிவபெருமான் வெளியே வருகிறார். அதனுடைய தோலை உரித்து போர்த்தி கொண்டு நடனமாடுகிறார். பார்வதியின் இடுப்பில் இருந்த முருகன் அதோ அப்பா என்று காட்டுகிறான். இந்த சிற்பம் வழுவூரில் அழகாக வைத்திருக்கிறார்கள். வழுவூரில் இந்த குழந்தை பார்வதியின் இடுப்பில் வந்து கொண்டு சுவாமி வெளியில யானையை விட்டு வெளியில வரும்போது அதோ அப்பா என்று காட்டுகிறார். இதற்கு என்ன உள்கருத்து இருக்க முடியும் என்று நாம் ஆராய வேண்டும். அந்த யானை ஒரு மாயை வடிவானது, பெரிய ஒரு உருவம் இல்லையா. அதுக்குள்ளிருந்து சிவபெருமான் வரார். சன நேரம் அவர் காணலை அஞ்சுகிறாள் பார்வதி. அதாவது உயிர்கள் அனைத்துமே நடுங்கி விடுகின்றன, எல்லாம் மறைஞ்சு போய் ஒரே இருட்டாச்சு, எந்த இயக்கமும் இல்லை உலகத்தில், உயிர்கள் அனைத்தும் அஞ்சு நடுங்குகின்றன. அப்பொழுது அந்த யானையை கிழித்துக் கொண்டு அவர் ஒரு ஞான ஒளியாக வெளியே வருகிறார். அந்த ஞான ஒளியைத்தான் நம்முடைய ஞானாசிரியனான முருகன் காட்டி கொடுக்கிறான் அதோ அப்பா என்று. இதுதான் அந்த பாடலினுடைய, அந்த நிகழ்ச்சியினுடைய உட்கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு எவ்வளவு ஒரு அற்புதம் தோன்றுகிறது மனதில். எவ்வளவு பழைய புராணங்கள் நம்முடைய எல்லாம், முன்ன சொன்ன மாதிரி யாரு வந்து நமக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே, அவ்வளவு இருக்கு நம்மளுடைய புராணங்கள், அவ்வளவு ஆழமானது. கங்கை போன்ற பரந்த சொல்வளம், கங்கை போன்ற ஆழமான பொருள் வளம் என்று கூறுவார் சகோதரி ஒருவர். அப்படி அந்த பாடலை அழகாக சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இவர் இரண்டாவதாக கரித்தோல் உரித்தார் விரித்தார் தரித்தார் என்று கூறிவிட்டார். மூன்றாவதாக என்னது, இந்த இது சொல்லிட்டோம் இல்லையா, களிற்றுரி நம்ம பார்த்துட்டோம். குஞ்சரக்கூத்து என்று அதுக்கு பெயர் உண்டு. குஞ்சரம் என்றால் யானை. பல் குஞ்சரம் தொட்டு எறும்பு கடையானதொரு அப்படின்னு பாடுறோம் இல்லையா பதிகத்துல, பல் குஞ்சரம், குஞ்சரம் என்பது யானை. குஞ்சரக்கூத்து, களிற்றுரி, சுவாமிக்கும் பேரு கிருத்திவாசன்னு பேருங்க. ஏன்னா யானைக்குள்ள சில நேரம் அவர் வாசம் செய்தார் அல்லவா, அதனால அந்த சுவாமியினுடைய பெயரும் கிருத்திவாசன் என்று அமைந்திருக்கிறது. நம்ம யாருக்காவது கிருத்திவாசன் பேரை கீர்த்திய கிருத்தியாக்கிட்டாலும் நினைச்ச கூடாது. கிருத்திவாசன் என்பது யானைக்குள் இருந்த அந்த சிவபெருமான், அவரைத்தான் கிருத்திவாசன் என்று கூறுகிறோம். அதற்காக மூன்றாவதாகவும் அவர் பாடுகிறார். மூன்றாவதாக நிகழ்ச்சி காமதகனம். சிவபெருமானின் தவத்தை கலைக்க வேண்டும், அன்னையை அவரோடு சேர வைக்க வேண்டும். பிறகு அந்த ஒரு தேவாதி தேவனாக, வீராதி வீரனாக ஒரு மகன் தோன்றுவான் அல்லவா, அந்த மகன் வந்து அசுரர்களுடைய கொட்டத்தை எல்லாம் அடக்கி விடுவான். அதற்காக என்ன செய்யலாம், தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து மன்மதனை ஏவுகிறார்கள். அவன் கருத்தார் மருத்தூர் மதனாரை கரிக்கோலமிட்டார் என்று அருணகிரிநாதர் ஒரு லைன் தான், இந்த புராணம் எல்லாம் அந்த ஒரு லைன்லயே வந்துடும். கரிக்கோலமிட்டார் அவனை, கரிக்கோ அப்படியே சாம்பலாக்கிட்டார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொறுத்தார்னு பாடியிருக்கார். முப்புறங்களை எரிக்கும் பொழுது பொறுத்தார்னு பாடியிருக்கார். இங்க பொறுக்கெல்லாம் இல்ல, கோபம் வந்துருத்து அவருக்கு அப்படியே நிஷ்டையை கழிச்சுட்டார் இல்லையா. அதனால மலர்கண மனைகளெல்லாம் அவர் மீது ஏவி விட்டான். தென்றல் என்ற தேரில் ஏறி வருகிறான். அது அவனுடைய அறியாமையா, இவன் மத்தவா சொன்னதை கேட்டு இவன் எப்படி வரலாம் அப்படிங்கறதுனால அந்த க்ஷணமே அவனை கரிக்கோலமாக்கி விட்டார். பின்பு அவன் உயிர் பெற்றெழுந்ததெல்லாம் தனிக்கதை. இது ஒரு வீரட்ட செயல். இந்த காமனை தகனம் செய்துவிட்டு, காமனை எரித்த தீ நயன நெற்றி காதிய சுவர்க்க நதிவேணி அப்படின்னு ஒரு பாட்டுல ஒரு காணில் உரை புற்றில் ஆடு பணியிட்ட காதுடைய அப்பர் குருநாதா, அப்பர் நம்முடைய சிவபெருமான் அவரை அப்படின்னு நிறைய பாட்டுல அதை பத்தின வருது. குறுக்கை என்ற இடத்தில் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ளது, அந்த இடத்தில் இந்த வீரட்ட செயல் நடந்திருக்கிறது. அந்த குறுக்கை அருகில் கூத்தன் வாழ்வு என்ற ஒரு இடமே இருக்கிறதுங்கிறார் போல. யார் போயிருக்கலாம்னா அது ரொம்ப சந்தோஷம், அடுத்த தரம் போனோம்னு. கூத்தன் வாழ்வுங்கிற ஒரு தனி இடம் அங்க இருக்கிறது. அந்த சிவபெருமான் அங்கு நடனமாடினார். காமனை எரித்த பிறகு, காம தகனத்திற்கு பின்பு அவர் நடனமாடிய இடம் கூத்தன் வாழ்வு என்ற இடம் என்று நமக்கு குறிப்பு இருக்கிறது.